புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று உயர் மனிதனை உருவாக்கும் குணங்கள் என்ற நூலின் புத்தக மதிப்புரை பகுதி 63 பல தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலக என்ற நிகழ்வில் இன்று நாம் கேட்க இருப்பது டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி எழுதிய உயர் மனிதனை உருவாக்கும் குணங்கள் என்ற நூலின் மதிப்புரை. கங்கை புத்தக நிலையம் 1989 வெளியிட்டுள்ளது. 124 பக்கங்கள் கொண்ட நூலின் விலை ₹28. பல புத்தகங்கள் பல்வேறு குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவசியமான குணங்களை பட்டியல் போட்டிருந்தன. இந்த சமயத்திலே கல்கி ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் கல்கியில் எழுதுமாறு சொல்ல அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எழுதினேன். சில கட்டுரைகள் ஜாப் கைட்லைன்ஸ் என்ற பத்திரிகையாக இதே நோக்கில் வெளியிடப்பட்டவை. தனி மனிதர்களால் ஆனதுதான் சமுதாயம். ஆகவே சமுதாயம் சிறப்பு அமைய வேண்டுமானால் அங்கே உள்ள தனி மனிதர்களை உயர் குணங்களால், உயர் சிந்தனையால், உயர் பண்புகளாக உருவாக்க வேண்டும். தனி மனிதனை மாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியும். குதிரைக்கு முன் காரட்டை காட்டினால் அதை பிடிக்க ஓடுவது போல உயர் குணங்களை எப்படி மனிதன் நிறைவையும் மகிழ்வையும் பெற முடியும் என்று எடுத்து காட்டினால் மனிதன் சுய மேம்பாட்டுக்காக தன்னை உருவாக்கி கொள்ள முயல்வான். நான் என்னை மேம்படுத்தி கொண்டால் போதாதா? எதற்கு இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இவர்கள்தான் என் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வேன் என்று கூறிவிட்டு குப்பையை பொறுப்பின்றி தெருவில் பறக்க விடுபவர்கள். நாட்டு பொதுவான விஷயங்களை எனக்கென வந்தது என்று பட்டும் படாமல் சொல்பவர்கள் உண்மையிலேயே தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு என் சமுதாயம் என்ற கூட்டு மனப்பான்மை மிக குறைவு. தெருவில் போகும் ராமசாமியை பார்த்து நீ பெரிய முட்டாள் என்று கூறினால் ராமசாமிக்கு கேட்டவுடன் கோபம் வந்துவிடும், அடிக்கக்கூட வருவார். ஆனால் இந்த தமிழர்களெல்லாம் சுத்த மடையர்கள், முட்டாள்கள், அறிவு கெட்டவர்கள் என்று திட்டினால் யாரையோ திட்டுகிறான் என்று ராமசாமி செல்வார். நம்மிடம் தொகுதி மனப்பான்மை, கூட்டு மனப்பான்மை கிடையாது. இந்த தொகுதி மனப்பான்மை ஜப்பான் நாட்டில் ஒரு கூட்டாக கட்டுப்பாட்டுடன் எதையும் செய்யும் மனோபாவத்தை உருவாக்கியிருக்கிறது. திரு மீப்பா சோமு ஒரு முறை ஜெர்மனிக்கு சென்றார். அங்கே மாட மாளிகை சூழ்ந்த பொது இடத்தை பார்த்து வியந்தவாறு ஒரு சாக்லேட்டை பிரித்து வாயில் போட்டுவிட்டு அதன் தாளை கசக்கி கீழே எறிந்தார். அந்த பக்கமாக வந்த ஒரு இளம் பள்ளி மாணவி அந்த குப்பையை பொறுக்கி எடுத்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு போனதாக எழுதியுள்ளார். நாம் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த சமுதாயம். இதில் எனக்கென்ன என்று எல்லோரும் அவரவர்கள் வீட்டு குப்பையை தெருவில் கொட்டி சமுதாயத்திற்கு இடையூறு விளைவிக்கும் பழக்க வழக்கங்களை கையாள்வார்களானால் இங்கே குப்பை மேடுதான் மிஞ்சும், காவிரி கங்கை நாகரிகம் நிலவாது. எனது சமுதாயம் என்ற எண்ணமும் உயர் மனிதனாக இந்த சமுதாயத்தை பாரம்பரியத்தை, எனது குடும்ப பாரம்பரியத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் இங்கு அதிகமில்லை. இது கவலைக்குரிய விஷயம். ஏனெனில் மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரின் என்ற வள்ளுவ குறள் நமது பழைய பாரம்பரியம் உயர்ந்துதான் எப்படி உயர்ந்துதான் இருந்திருக்கிறது. நீ நன்றாக இருந்து இந்த சமுதாயம் குட்டிச்சுவராக போனால் நீ வாழ முடியாது என்று மக்கள் சக்தி இயக்க போஸ்டர்களை நீங்கள் கண்டிருக்கக்கூடும். நான் வாழ்வுக்கு வேண்டிய முக்கிய குணங்களை பற்றி யோசித்து கொண்டிருந்த போது எனது நண்பர் பரஞ்சோதி, மனவியல் படித்தவர், அவர் எனது ஆழ்ந்த யோசனையை பற்றி கேட்டுவிட்டு இவ்வாறு கூறினார். மிகவும் படித்த அமெரிக்கரை ஒரு கருத்தரங்கிற்கும் போது சந்தித்தேன். வாழ்வில் ஒரு மனிதருக்கு வேண்டிய குணங்கள், வாழ்வில் ஒரு மனிதனுக்கு இன்டகிரிட்டி வேண்டும் என சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான் என்று பிறரால் போற்றப்படும் குணங்களை அவன் வளர்க்க வேண்டும். வாழ்க்கை வளம் பெற அது மட்டும் போதுமா? மீண்டும் பரஞ்சோதி பேச துவங்கினார். இந்த விஷயங்களை பற்றி நானும் தீவிரமாக யோசிக்கிறேன். எல்லாவற்றையும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் 3 விஷயங்களை குறிப்பிடுவேன். அறிவு, மனோபாவம், செயல். விஷயங்கள் ஏதும் தெரியாத போது நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. நமக்கு பரிச்சயமில்லாத ஊருக்கு போகும்போது ஒரு வகை தயக்கம், அச்சம் ஏற்படுகிறது. அவர்கள் பேசும் மொழி தெரியாத இடத்தில் நாம் போகும்போது ஒரு வகை பயம் ஏற்படுகிறது. நமக்கு புரியாத யந்திரத்தில் கோளாறு ஏற்படும் போது ஏன் என்ன என்று புரியாததினால் நமக்கு வருகிற கிளேசம் ஏற்படுகிறது. அறிவுதான் நமது பயத்தை போக்குகிறது. ஊரை பற்றிய அறிவு, யந்திரத்தை பற்றிய அறிவு நமக்கு வந்தவுடன் அவற்றை எளிதாக நாம் கையாளுகிறோம். அறிவு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, ஒரு தெளிவை தருகிறது. மருத்துவம் கிராமத்தில் பரவாத போது காலரா, பிளேக் என்றால் மக்கள் பயந்தார்கள். ஆங்கில மருந்து மருத்துவ அறிவு நம் பயத்தை போக்கிவிட்டது. அதனால் அறிவை மகத்தான சக்தி என்று குறிப்பிடுகிறேன். இரண்டாவதாக மனோபாவம். ஒரு விஷயத்தால் நம்மால் முடியாதென்று அழுது கொண்டே எடுத்தோமானால், தம் தலையில் கட்டிவிட்டார்கள் என்று நொந்து கொண்டே செய்தோமானால் அது தோற்றுப்போகும் சாத்தியம் 90% மேல். மாறாக இது என்ன பிரமாதம், வெளுத்து கட்டிவிடலாம் என்று உற்சாகமாக ஊரை கூட்டினோமானால் காரியம் துவங்குவதற்கு முன்பே வெற்றியை அடையும். மூன்றாவதாக செயல். எதையும் செய்தால் ஒளிய பலன் விளையாது. நம் நாட்டில் மந்திரத்தால் மாங்காய் விழும் என்று நம்புவார்கள், அதிசயத்தை எதிர்பார்ப்பார்கள், லாட்ரி சீட்டை நம்பி வாழ்வார்கள். அதிகம் நாட்டில் ஊழல் லஞ்சம் அநியாயம் அதிகமாகிவிட்டது என்று புலம்பும் அளவிற்கு இந்த உபயோகமற்ற அரசாங்கத்தை நாம் தூக்கெறிய வேண்டும் என்று கருதி செயல்படும் திறன் மக்களுக்கு இல்லை. செயல்தான் சாதனை விளைவிக்குமே, வெறும் ஆசைகள் சாதிக்காது. பிராய்டு முக்கியமாக இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டார். வாழ வேண்டும் என்ற உயிர் துடிப்பும் பாரம்பரிய குணங்களும் உடலுறவு நாட்டமும் மனித வாழ்வை இயக்குகின்றன. பிராய்டு அடிப்படைகளை ஆராய்ந்த சிந்தனையாளர். எதையும் ஏன் எப்படி என்று மூலத்திற்கு சென்று விவாதித்து பழைய கருத்துக்களை பாராட்டாமல் கவலைப்படாமல் துணிவகத்தம் வழியில் சென்றவர். பின்னால் வந்தவர்களில் பலர் அவர் அடியொற்றி மனித அதீத நிலைகளை, இயல்புக்கு மாறான விரக்தி பிரம்மை போன்ற மனித குணங்களை ஆராய்ந்தார்கள். இந்த காலகட்டத்தில்தான் மாஸ்லோ வந்தார். மனிதர்களது மனநோய்களை ஆராய்வதனால் முதலில் நாம் ஆரோக்கியமான மனம் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதன் இயல்புகளை என்ன, அது எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்வு, நிறைவு, நிம்மதி, நகைச்சுவை, விளையாட்டு நிறைவு தரும் உச்சநிலை, இவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனிடம் காணும் அன்பு, நட்பு, தாராள மனப்பான்மை, தியாகம் போன்ற குணங்கள் மனிதனை மாமனிதனாக உயர்த்துகின்றன. மாஸ்லோ மனிதன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்காமல் மனிதன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து கண்டறிந்தார். விஸ்கான்சினில் மாஸ்லோ குரங்குகளை வைத்து நடத்திய ஆராய்ச்சிகளில் குரங்குகளிடம் நிலவிய சுயநலம் ஆக்கிரமிப்பு போன்ற குணங்களை விட அவற்றினிடையே அன்பை அதிகம் கண்டார், ஒத்துழைப்பையும் கண்டார். பின்னர் மாஸ்லோ மனிதர்களையும் தமது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டார். அதிலும் உன்னதமான இயல்புகளை கொண்ட மனிதர்களை ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டார். சராசரி மனிதர்களுக்கு பதில் மனித இனத்தின் மேல்மட்ட உயர்மக்களின் அற்புத குணங்களை ஆராய்ந்தார். மனிதனால் எவ்வளவு முடியும் அவ்வளவு தூரம் செல்ல, எது அவனை தூண்டுகிறது, ஏன் அதற்காக அவன் தன் உயிரை கூட பணயம் வைக்கிறான் என்றெல்லாம் ஆராய்ந்து மூல காரணங்களை கண்டறிந்தார். யாருடைய வாழ்க்கையை மாஸ்லோ தமது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார்? காந்தி போன்றவர்களை, ஸ்வைடர் போன்றவர்களை, அப்ரஹாம் லிங்கன் போன்றவர்களை. அவர்களிடம் மாஸ்லோ கண்ட குணங்கள் இவர்கள் கிட்டத்தட்ட 60 வயதை அடைந்தவர்கள், வாழ்வை பூரணமாக மொத்தமாக வாழ்ந்து முழு ஓட்டத்தையும் கண்டவர்கள். சிலர் தங்கள் துறைகளில் மகத்தான சாதனைகள் புரிந்திருப்பினும் சில குறைபாடுகளையும் கொண்டிருந்தார்கள். இவர்கள் அறிவை முன்வைத்து எதையும் ஆராய்ந்தார்கள். ஒரு பாரபட்சமற்ற நோக்குடன் எதையும் அணுகினார்கள். பொதுவாக நாம் எதை ஆசைப்படுகிறோமோ அதை தான் கேட்க விரும்புவோம். இவர்கள் அப்படியல்ல. உலக விஷயங்களில் எது சரி எது தப்பு என்பதை பற்றியும், இது செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் அவர்களுக்கு தெளிவு இருந்தது. எளிமையாக வாழ்ந்தார்கள். கற்றது கைமண் அளவு என்ற அடக்கம் இவர்களிடையே காணப்பட்டது. பிறரிடமிருந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லிவிட முடியாது. இந்த மனோபாவ அடிப்படை அவர்கள் முடிவு எடுத்தார்கள், தீர்மானம் செய்தார்கள், உண்மையை கண்டார்கள், திட்டமிட்டார்கள், செயல்புரிந்தார்கள். ஏதாவது ஒன்றில் முக்கியம் என்று தாங்கள் கருதிய காரியத்தில், லட்சியத்தில் அல்லது தொழிலில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டிருந்தார்கள். மாறுதல்கள் வெகு வேகமாக நிகழ்கின்றன. நம்மை சுற்றி அவற்றை புரிந்து கொண்டு அதற்கு ஈடுகொடுத்து வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் பின்தங்கிவிடுவோம். ஆல்வின் டாப்ளர் கடந்த 15 ஆண்டுகளாக எழுதி வருகிறார், பேசி வருகிறார். டாப்ளர் தான் சமீபத்தில் எழுதிய புத்தகத்தில் தேர்ட் வேவ் மனித சரித்திரத்தை 3 வகையான மாற்றங்களை சார்ந்திருக்கிறது என்றார். மனித வாழ்வு துவங்கியதிலிருந்து சுமார் 1800 வரை மனித சமுதாயம் விவசாயத்தை மட்டுமே நம்பி அதே வாழ்ந்தது. கிராமத்தில் வாழ்ந்தார்கள், சிறு கூட்டமாக அதே ஊரில் வாழ்ந்தார்கள். தங்கள் தேவைகளை அரிசி, பால், விறகு, வீடு, துணி என்று அவற்றை தாங்கள் தயார் செய்து கொண்டார்கள். பண்ட மாற்றத்தின் மூலம் தங்களது பிற தேவைகளை மருந்து, படிப்பு போன்றவற்றை தீர்த்து கொண்டார்கள். மனிதர்கள் பெரும்பாலும் உடல் உழைப்பையே நம்பி வாழ்ந்தார்கள். 1800 1925 வரை ஒரு தொழில் புரட்சி நடந்தது. இது இரண்டாவது நிலை. யந்திரங்கள் தோன்றின. துப்பாக்கி, அறுவடை செய்யும் மிஷின், பஞ்சை பிரித்தெடுக்கும் யந்திரம் என யந்திரங்கள் தோன்றின. 1896 கார் வந்தது. இரும்பு, ரப்பர், பெட்ரோலியம் போன்ற பொருட்களை மக்கள் உபயோகிக்க கற்றுக்கொண்டார்கள். தொழில் சாம்ராஜ்யங்கள் உருவாகின, நகரங்கள் தோன்றின, பேங்க், இன்சூரன்ஸ் போன்ற புதிய நிறுவனங்கள் தோன்றின, வெற்றியும் பணமும் அதிக செல்வாக்கை பெற்றன. தொழில் அதிபர்கள் அரசியல் தலைவரும் முக்கியத்துவம் பெற்றார்கள். 1927 இன்று வரை ஒரு புதிய மூன்றாவது நிலை உருவாகி வருகிறது. ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு முன்னை விட மக்களிடம் அதிகம் வளர்ந்திருக்கிறது. வேலை நிரந்தரமல்ல என்ற உணர்வு, மக்களது மாறி வரும் தேவைகளால் தொழில் சாஸ்வாதம் அல்ல என்ற உணர்வு, ஏவுகணைகளையும் அணுகுண்டுகளையும் எண்ணும்போது வாழ்வு குடும்பம் சாஸ்வாதம் அல்ல என்ற உணர்வு, செல்வாக்கில் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அரசியல் தலைவனுக்கு பதில் மக்கள் சக்தி அதிகம் மேவி நிற்கிறது, தொழில் அதிபர்களுக்கு பதில் தொழில் நிர்வாகிகள் வந்துவிட்டார்கள், புதிய பொருட்களான கம்ப்யூட்டரும் குரோமோசோமை மாற்றி அமைக்கும் மருந்துகளும் வந்து கொண்டிருக்கின்றன, பெட்ரோலிய எண்ணெய் விரைவில் தீர்ந்து போய்விடும் நிலையில் நிரந்தரமாக கிடைக்கும் சூரிய சக்தியும் கடல் அலைகளையும் காற்றையும் உபயோகிக்க மனிதன் முயன்று கொண்டிருக்கிறான். நாட்பட்டு பயன்படும் பொருள்களை கொண்டு பொருள்களை தூக்கி எறியும் பொருள்கள் மிகுந்துவிட்டன. அதாவது சவர கத்தி போய் ரேஷன் பிளேடுகள் வந்துவிட்டன. உலகம் அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் தீர்மானிக்கப்படுகிறது என்ற நிலை மாறி உலக செல்வாக்கு சவுதி அரேபியாவிலும் தாய்வானிலும் தென்கொரியாவிலும் நிர்மாணிக்கப்படுகிறது. மனிதர்கள் செய்கிற வேலையை கார் தயாரிக்கும் இடங்களில் அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் மனித இயந்திரங்கள் செய்கின்றன. வாழ்வை பற்றி ஆதியோடு அந்தமாக ஆராய்ந்த அறிஞர்கள் முக்கியமான இரண்டு விஷயங்களை நம் கவனத்திற்கு வைத்தார்கள். வாழ்வில் எது முக்கியம் என்ற தெளிவு, அதை அடைவது எது நம்மை தடுக்கிறது என்ற அறிவு. ஒரு ஜீவனின் அடிப்படை இயல்புகளை ஆராய்ந்த அறிஞர்கள் ஜீவனுக்கு வாழும் துடிப்பு, வளரும் ஆசை, தெரிந்து கொள்ளும் ஆர்வம், தன் எல்லா திறமைகளையும் உபயோகித்து வாழும் முயற்சி என்ற நான்கும் அடிப்படையிலே இருக்கின்றன. மாற்றங்களை வரவேற்பதிலும் மாற்றங்களுக்கு நம்மை தயார் செல்வதிலும் தான் பரிணாம வளர்ச்சி இருக்கிறது. எது தகுதியுள்ளதோ, எது புதிய சூழ்நிலைகளை சமாளிக்கிறதோ அதுதான் வாழ்கிறது என்பது டார்வினின் பரிணாம வளர்ச்சி தத்துவம். டைனோசர் என்ற மிருகம் மிக பெரியதாக இருந்த போதிலும் புதிய சூழ்நிலையை சமாளிக்கும் திறமையின்மையால் காலச்சுவடுகளால் அழிக்கப்பட்டது. இதற்கு மறுபுறமாக கற்கால மனிதனுடன் இன்று வாழும் மனிதன் எப்படி ஜீவ துடிப்புடன் வேகமாக வளர்ந்து முன்னேறி இருக்கின்றான். நாமும் மாறத் தயாராகவும் இன்று நம்மிடையே உள்ள மோசமான இயல்புகளை உதிர்த்து இன்றுள்ளதை விட ஒருபடி மேலான நிலைக்கு உயரும் வகையில் மாறுவோம். மாற்றம் பொருளாதார ரீதியில் தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை, மனத்தளவில் நம்மை உயர்த்தினாலும் வரவேற்க வேண்டியது. மனம் உயர்ந்தால் தன்னால் வாழ்க்கையும் வளமுறும். நாம் மாற விரும்புவதற்கு காரணம் விரக்தி மனோநிலை, வாழ்வில் ஏதும் அர்த்தமில்லை என்ற உணர்வு, எது செய்து என்ன பலன் கண்டோம், என்ன எழுதி என்ன சாதித்தேன், ஏன் வாழ்கிறேன், இதில் அர்த்தமில்லை என்பது போன்ற எண்ணங்கள் பலரிடம் மேவி நிற்கிறது. ஈ, எறும்பு, புழு போன்றது மனித வாழ்க்கை. இதில் ஆசைகள் என்ன, சபலங்கள் என்ன, லட்சியம் என்ன என்று இவர்கள் அழித்துக் கொள்கிறார்கள். நாம் இருப்பது இவ்வுலகம். இதில் மனித தொடர்பு கொண்டு சமுதாயமாக வாழ்கிறோம். நமக்கு கடமை இருக்கிறது, ஆத்மாவிற்கு தாகம் இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கும்போது விரக்தி மனோநிலை அகலும். மாற்றங்கள் வரும்போது புதிய நிலைகள் உருவாகின்றன, புதிய பொறுப்புகள் ஏற்படுகின்றன. பொறுப்பேற்க பலருக்கு பயம் ஏற்படுகிறது. இதனாலேயே பல இளைஞர்கள் கல்யாணம் வேண்டாம் என்று கூறி வருகிறார்கள். உத்தியோக உயர்வில் பலருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஏற்படுகிறது. சுதந்திரம் என்றுமே பொறுப்புடன் சேர்ந்துதான் வருகிறது. நாம் கொள்கையில் பிடிப்பும் நமது வாழ்க்கை நெறிகள் பற்றிய பெருமையும் நம்மை இருக்கும்போதுதான் துணிவு ஏற்படுகிறது. மாற்றங்களை வரவேற்பவர்கள் தன்னை பற்றிய தெளிந்து அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்களிடம் பயம் இல்லாமல் இல்லை, பயமிருந்தும் காரியங்களை செய்வார்கள், தடை இருந்து மேலே நடப்பார்கள். அவர்களிடம் பலன் பற்றிய கணிப்பு தெளிவாக இருக்கும். தங்களுக்கு இருக்கும் உரிமைகளை பற்றி பெருமைப்படுவார்கள். அந்த உரிமைகளை உபயோகித்து சாதனைகளை நிகழ்த்துவார்கள். வாழ்க்கை என்பது கடைசியாக செல்ல வேண்டிய ஊரல்ல, செல்ல வேண்டிய திசை. மூட நம்பிக்கைகள் நாம் துணிவுடன் இறங்குவதை, ரிஸ்க் எடுப்பதை தடை செய்கின்றன. பெரிய பதவி வந்தபோதும் அதை கண்டு ஒரு மனிதன் அஞ்சுகிறான். அந்த பதவி தன் குறைகளை சுட்டி காட்டிவிடுமோ என்று பயப்படுகின்றான். மாற்றங்களையும் ரிஸ்குகளையும் சமாளிக்க நமக்கு வருங்காலத்தை பற்றிய தெளிவான கணிப்பு வேண்டும். எலக்ட்ரானிக் கால்குலேட்டரை முதலில் கண்டுபிடித்த மனிதன், எல்லோரும் சிறிய கால்குலேட்டரை தங்கள் சட்டை பைக்குள் வைத்துக் கொள்ளும் நிலை ஒரு நாள் வரும் என்று தீர்க்க தரிசனத்துடன் கூறினார். மற்றவர்கள் சிரித்தார்கள். ஏன், கால்குலேட்டர் மிக பெரிதாக இருந்தது, அதன் விலை அதிகமாக இருந்தது, எல்லோரும் வாங்கியக்கூடிய நிலையில் அன்று அது இல்லை, அதனால் சிரித்தார்கள். சிரித்தவர்களுக்கு இன்று இருக்கும் நிலை மாறி மீறி எதிர்காலத்தை பார்க்கும் தன்மை இல்லை. ஆனால் கால்குலேட்டரை கண்டுபிடித்தவனுக்கு அந்த திறமை இருந்தது. ஒரு லட்சியம், ஒரு காரியம், ஒரு தொழில் வெற்றி பெற மூன்று முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டும். லட்சியத்தில் தெளிவு, சோர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப முயலுதல், உருப்படியான செயல். மேலெழுந்த வாரியாக பத்திரிகை நடத்துவோர் இருக்கிறார்கள், மேலெழுந்த வாரியாக சாமியாராக உள்ளோர் நம்மிடையே உழவுகிறார்கள். காவி துணியும் தாடியும் விபூதியும் போதும் என்று மக்களை ஏமாற்றுபவர்கள். இத்தகைய ஆசாடுபூதிகளை நாம் எல்லா துறைகளிலும் காணலாம். ஏனெனில் இவர்களுக்கு தங்கள் கொண்ட லட்சியத்தில் தெளிவும் இருக்காது, அந்த நம்பிக்கை இருக்காது. சந்தேகத்துடன் காவி வாங்கி கொண்டவர்கள் இவர்கள். காசாயம் வாங்கி கொண்டவர்கள் எல்லாம் சாமியாராகிவிட முடியாது. துறவியாக கடும் தவம் செய்ய வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். புற நிகழ்ச்சிகளிலிருந்தும் நிலைமைகளிலிருந்தும் கடந்து அப்பாற் போகும் மனப்பக்குவம், பசி, தாகம், தூக்கம், பிறர் கூற்று என்று எதையும் லட்சியம் செய்யாத உள்ளமும் வேண்டும். நமது ஊரில் ஒரு அரசியல் தலைவர் இருந்தார். அவருக்கு பதவி வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. தவிர ஏன் வர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் நாட்டுக்கு என்பதை பற்றிய லவேசமும் ஐடியா கிடையாது. ஆக அவர் யார் எதை வந்து சொல்கிறார்களோ அதையே மறுநாள் கட்சி கொள்கையாக கொஞ்ச காலம் பேசுவார். கொஞ்ச காலம் அரசியல் சதுரங்கத்தில் அமைச்சர்களை இடம் மாற்றுவதில் காலம் கழிந்தது. கொஞ்ச காலம் அந்த புறத்தில் அரசியலில் காலம் சென்றது. கொஞ்ச காலம் மானசீக எதிரியை உருவாக்கி கொண்டு அவருடன் போராடி கொண்டிருந்தார். எதை செய்தால் பிறர் மிச்சுவார்கள் என்று எல்லா காரியங்களையும் செய்தார். தன்னுடைய சொந்த புகழ் என்று புகழை நோக்கியே காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இதனால் நாடு என்ன ஆயிற்று? களப்பிரர்களை இரண்ட காலம் என்று சரித்திராசிரியர்கள் இவரை பற்றி எழுதி கொண்டிருந்தார்கள். நாடு தொழில் வளத்தில், தனி மனித வருமானத்தில் பின்னோக்கி போய்க் கொண்டிருந்தது. லட்சியமில்லாத தலைவன், தெளிவில்லாத மனிதன், கொள்கை இல்லாத கூட்டம், இப்படி முடிந்து தலைவனது ஆட்சி. அரசியல் தலைவன் மட்டுமல்ல, அந்த காலத்தில் பிஏ படித்துவிட்டு ராமசாமி ரெஜிஸ்டார் அலுவலகத்தில் குமாஸ்தாவாக போய் சேர்ந்தார். ராமசாமி 57 வயதில் குமாஸ்தாவை ரிட்டையர் ஆனார். அவருக்கு ஆசை இருந்தது. ஆனால் இந்த உலகமே தன் முன்னேற்றத்துக்கு தடை போடுவதாக குற்றம் சொல்லி கொண்டிருந்தார். தான் பார்த்த வேலை உயர்வுக்கு வழியில்லா வேலை என்று தெரிந்த போதும் அதை உதறி தள்ளிவிட்டு வெளியே வர ராமசாமிக்கு தைரியமில்லை. தம் லட்சியத்தில் எடுத்த காரியத்தில் செய்யும் தொழிலில் தெளிவில்லாதவர்கள் சில சமயம் அதில் இறங்கினால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அதாவது ரயில் ஏறி உட்கார்ந்தால் போதும் நாம் செல்ல வேண்டிய ஊர் ரயிலுக்கு தெரியும் என்று எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். கடவுளை வேண்டும்போது கூட இவர்கள் ஆண்டவனே உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேண்டும் என்று முறையிடுவார்கள். தெளிவான லட்சியத்தை இது இன்னது இப்போது என்ற காலவரையறையுடன் நாம் நம் மனதிற்கு சொல்ல வேண்டும் என்கிறார்கள் மனையல் நிபுணர்கள். நமக்கு நம் லட்சியத்தில் எது முக்கியம் என்பதை பற்றிய நிச்சயம் வேண்டும். வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பது முக்கியமா, இல்லை இன்னும் நிறைய கல்லூரிகளை திறந்து கொண்டே இருப்பது முக்கியமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சாமான்கள் விற்பனையாகும் போதுதான் பொருள்களை உற்பத்தி செய்வது புத்திசாலித்தனமான காரியமாக இருக்கும். மனநிலையை உற்சாகமாக வைத்திருப்பவர்கள் தான் எளிதில் வெற்றி அடைகிறார்கள். துக்கமாக சோகமாக உட்கார்ந்து கொண்டிருப்பதும் ஏக்கப்பாட்டு பாடுவதும் புலம்புவதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. குதிரை தட்டி கொடுப்பது போல நம் மனதை தட்டி கொடுத்து கடிவாளத்தை வெட்டி ஓட்டிச் செல்வதும் உன் கையில்தான் உள்ளது. உற்சாகமான மனநிலை இரண்டு பக்கமும் செல்லும் சாலை ஓட்டம் போல. யாரையாவது நல்ல வார்த்தை சொல்லி பாராட்டி பாருங்கள் என்று கூறுகிறார்கள் அனுபவசாலிகள். செய்து பாருங்கள், உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும், அவர்களும் உற்சாகம் அடைவார்கள். மனம் சளைக்காத போது செயலில் சளைக்க மாட்டார்கள். ஒரு காரிய வெற்றியும் சரி, வாழ்வும் சரி, தொடர்ந்து முயற்சி, கடமையை தான் நாம் செய்யலாம், சளைக்காது என்று கொண்டே இருக்க வேண்டும். எம்எஸ் உதயமூர்த்தி எழுதிய உயர்ந்த மனிதனை உருவாக்கும் குணங்கள் என்ற நூலின் மதிப்புரையை கேட்ட புதுகை பண்பலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை உயர்ந்த மனிதனை உருவாக்கும் குணங்கள் என்ற நூலின் புத்தக மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்கிய புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.